ஓம் சாந்தி. முரளி தேவி, 10/10/2025 காலை. முரளி, பாப்தாதா, மதுபன். இனிமையான குழந்தைகளே, உங்களுக்கு ஒரு தந்தையிடமிருந்து ஒரு வழிமுறை கிடைத்திருக்கின்றது. அதை அத்வைத மத், அதாவது பிளவுபடாத ஒரே வழி என சொல்லப்படுகிறது. இந்த அத்வைத மத் மூலம்தான் நீங்கள் தேவதை ஆக வேண்டும். கேள்வி: மனிதர்கள் இந்த மறதி விளையாட்டில் எந்த முக்கிய விஷயத்தை மறந்துவிட்டுள்ளனர்? பதில்: நமது வீடு எங்கே உள்ளது, அதற்கான வழியையே இந்த விளையாட்டில் வந்து மறந்துவிட்டோம். வீட்டுக்கு எப்போது போக வேண்டும், எப்படி போக வேண்டும் என்பது தெரியாது. இப்போது தந்தை வந்துள்ளார் உங்கள் அனைவரையும் அழைத்து செல்வதற்காக, சப்தத்திற்கு அப்பாற்பட்ட இனிய வீட்டிற்கு செல்வதற்கு இப்போது முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள். பாடல்: இரவு நேர பயணிகளே, கலைத்து போக கூடாது. ஓம் சாந்தி. பாடலின் பொருளை நாடகத்தின்படி வேறு யாருமே புரிந்து கொள்ள இயலாது. சில பாடல்கள் மனிதர்களால் இதுபோல் உருவாக்கப்பட்டுள்ளது. அவை உங்களுக்கு உதவி செய்கின்றன. குழந்தைகள் புரிந்து கொண்டுள்ளனர், இப்போது நாம் தேவி தேவதையாக ஆகிக் கொண்டிருக்கின்றோம். எப்படி அந்த படிப்பை படிக்கிறவர்கள் சொல்கின்றார்கள், நான் இந்த படிப்பினால் டாக்டராக வக்கீலாக ஆகிக் கொண்டிருக்கின்றோம். உங்களுடைய புத்தியில் உள்ளது நாம் தான் தேவதா ஆகிக் கொண்டிருக்கின்றோம். புது உலகத்திற்காக உங்களுக்கு மட்டுமே இந்த சிந்தனை வருகிறது. புது உலகம் சத்தியுகம்தான் அமரலோகம் என சொல்லப்படுகிறது. இப்போதோ சத்தியுகமும் இல்லை, தேவதைகளின் ராஜ்யமும் இல்லை. இங்கே அது இருக்கவும் முடியாது. நீங்கள் அறிவீர்கள், இந்த சக்கரத்தை சுற்றி வந்து இப்போது நாம் கலியுகத்தின் கடைசியில் வந்து சேர்ந்திருக்கின்றோம். வேறு யாருடைய புத்தியிலும் இந்த சக்கரம் நினைவுக்கு வராது. அவர்களோ சத்தியுகத்திற்கு லட்ச வருடங்கள் கொடுத்து விடுகின்றனர். குழந்தைகளாகிய உங்களுக்கு இந்த நிச்சயம் உள்ளது. நிச்சயமாக இந்த 5000 ஆண்டுகளுக்கு பிறகு சக்கரம் சுற்றிக்கொண்டே உள்ளது. மனிதர்கள் 84 பிறவிகள் தான் எடுக்கின்றனர். கணக்கு உள்ளது அல்லவா? இந்த தேவி தேவதா தர்மம் அத்வைத தர்மம் என்று சொல்லப்படுகிறது. அத்வைத சாஸ்திரமும் கூட ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. அதுவும் ஒன்றுதான். மற்றபடியோ அநேக தர்மங்கள் உள்ளன, சாஸ்திரங்களும் அநேகம். நீங்கள் எல்லாம் ஒன்றுதான். ஒருவர் மூலமாக ஒரே வழிமுறை கிடைக்கிறது. அது அத்வைத மத் என சொல்லப்படுகின்றது. இந்த அத்வைத மத் உங்களுக்கு கிடைத்திருக்கின்றது. தேவி தேவதா ஆவதற்காகத்தான் இந்த படிப்பு. அதனால் பாபா ஞானக்கடல், ஞானம் நிறைந்தவர் என சொல்லப்படுகின்றார். குழந்தைகள் புரிந்து கொண்டுள்ளனர். புது உலகத்திற்காக நமக்கு பகவான் கற்பிக்கின்றார். இதை மறக்கக்கூடாது. பள்ளிக்கூடத்தில் மாணவர்கள் எப்போதாவது ஆசிரியரை மறக்கின்றார்களா என்ன? கிடையாது. இல்லறத்தில் இருப்பவர்களும் கூட பெரிய பதவி பெறுவதற்காக படிக்கின்றனர். நீங்களும் கூட இல்லறத்தில் இருந்தவாறு படிக்கிறீர்கள், தங்களுடைய முன்னேற்றத்தை உருவாக்கிக் கொள்வதற்காக. மனதில் இது வர வேண்டும். நாம் எல்லையற்ற தந்தையிடம் படித்துக் கொண்டிருக்கின்றோம். ஷிவ்பாபாவும் அப்பா, பிரஜாபிதா பிரம்மாவும் அப்பா. பிரஜாபிதா பிரம்மா ஆதி தேவர் என்ற பெயர் அனைவரும் அறிந்தது. கடந்த காலத்தில் வாழ்ந்திருந்து சென்றுள்ளார். அவ்வளவுதான். எப்படி காந்தியும் கூட முன் இருந்து சென்றுள்ளார். அவரை பாபுஜி என சொல்கின்றார்கள், ஆனால் அர்த்தம் புரிந்து கொள்ளாமல் சொல்லிவிடுகின்றனர். இந்த ஷிவ்பாபா உண்மையிலும் உண்மையாகவே இருக்கின்றார். பிரஜாபிதா பிரம்மாவும் உண்மையிலும் உண்மையாகவே உள்ளார். லௌகீக தந்தையும் உண்மையாகவே உள்ளார். மற்றபடி மேயர் முதலானவர்களோ வெறுமனே தந்தை என சொல்லிவிடுகின்றனர். அதெல்லாம் செயற்கையானது. இதுதான் உண்மையானதாகும். பரமாத்ம தந்தை வந்து ஆத்மாக்களை பிரஜாபிதா பிரம்மா மூலம் தம் உடையவர்களாக ஆக்குகின்றார். இவருக்கோ நிச்சயமாக ஏராளமான குழந்தைகள் இருப்பார்கள். ஷிவ் பாபாவுக்கு அனைவருமே குழந்தைகள். அவரை அனைவரும் நினைவு செய்கின்றனர். பிறகு கூட ஒரு சிலர் அவரை ஏற்றுக்கொள்வதில்லை. பக்கா நாஸ்திகர்களாக உள்ளனர். அவர்கள் சொல்கின்றனர், இது சங்கல்பத்தின் உலகம், அதாவது எண்ணங்களின் உலகமாக உருவாகி உள்ளது என்று. இப்போது உங்களுக்கு தந்தை புரிய வைக்கின்றார், இதை புத்தியில் நினைவு செய்யுங்கள். நாம் படித்துக் கொண்டிருக்கின்றோம். படிப்பு சொல்லித் தருபவர் ஷு பாபா. இதை இரவும் பகலும் நினைவில் வைக்க வேண்டும். இதைதான் மாயா அடிக்கடி மறக்கச் செய்கின்றது. அதனால் நினைவு செய்ய வேண்டியுள்ளது. தந்தை, ஆசிரியர், குரு மூவரையும் மறந்து விடுகின்றனர். அந்த மூவருமே ஒருவர்தான் என்றாலும் மறந்து விடுகின்றனர். ராவனோடு யுத்தம் என்பது இதனால்தான். பாபா சொல்கின்றார், ஹே ஆத்மாக்களே, நீங்கள் சத்தோ பிரதானமாக இருந்தீர்கள், இப்போது தமோ பிரதானமாக ஆகிவிட்டீர்கள். சாந்திதாமத்தில் இருந்த போது பவித்திரமாக இருந்தீர்கள். தூய்மை இல்லாமல் எந்த ஓர் ஆத்மாவும் மேலே இருக்க முடியாது. அதனால் ஆத்மாக்கள் அனைவரும் பதீத பாவனர் பாபாவை அழைத்துக் கொண்டே இருக்கின்றனர். எப்போது அனைவரும் பதீத தமோ பிரதானமாக ஆகிவிடுகின்றார்களோ அப்போது பாபா வந்து சொல்கின்றார், நான் உங்களை சத்தோ பிரதானமாக ஆக்குகின்றேன். நீங்கள் எப்போது சாந்திதாமத்தில் இருந்தீர்களோ அப்போது அனைவரும் பவித்திரமாக இருந்தனர். அப்பவித்ர ஆத்மாக்கள் யாரும் அங்கே இருக்க முடியாது. அனைவரும் தண்டனைகள் அனுபவித்து அவசியம் பவித்திரமாக வேண்டும். பவித்திரமாகாமல் யாரும் திரும்ப செல்ல இயலாது. சிலர் சொல்லலாம், பிரம்மத்தில் ஐக்கியமாகி விட்டனர், இன்னார் ஜோதியோடு ஜோதியாக கலந்து விட்டனர் என்று. இவை அனைத்தும் பக்தி மார்க்கத்தின் அநேக வழிமுறைகள். உங்களுடைய இந்த வழி அத்வைத் மத், அதாவது ஒரே ஒரு வழிமுறை ஆகும். மனிதனில் இருந்து தேவதையாகவோ ஒரு பாபாதான் மட்டும் ஆக்க முடியும். கல்ப கல்பமாக பாபா படிப்பு சொல்லி தருவதற்காக வருகின்றார். அவருடைய நடிப்பு அப்படியே கல்பத்திற்கு முன் போலவே நடைபெறுகிறது. இது ஆரம்பம் முடிவு இல்லாத உருவாக்கப்பட்ட நாடகம் இல்லையா? சிருஷ்டி சக்கரம் சுற்றி கொண்டே உள்ளது. சத்யுகம், திரேதா, துவாபர் யுகம், கலியுகம், பிறகு இந்த சங்கம் யுகம். இந்த தெய்வீக தர்மம், இஸ்லாமிய தர்மம், புத்த தர்மம், கிறிஸ்தவ தர்மம் ஆகியவை முக்கிய தர்மங்களாகும். அதில் ராஜ்யம் நடைபெறுகின்றது. பிராமணர்களுக்கு ராஜ்யம் கிடையாது, கௌரவர்களுக்கும் ராஜ்யம் கிடையாது. இப்போது குழந்தைகள், நீங்கள் எல்லையற்ற தந்தையை அடிக்கடி நினைவு செய்ய வேண்டும். நீங்கள் பிராமணர்களுக்கு கூட புரிய வைக்க முடியும். பாபா அநேக தடவைகள் புரிய வைத்துள்ளார். முதல் முதலில் பிராமணர்களாகிய குடுமி உயர்ந்தவர்கள், பிரம்மாவின் வம்சாவளி நீங்கள்தான், இதை நீங்கள் அறிவீர்கள். பிறகு பக்தி மார்க்கத்தில் நாம் தான் பூஜைக்குரிய நிலையில் இருந்து பூஜாரி ஆகிறோம். மீண்டும் இப்போது நாம் பூஜைக்குரியவராக ஆகிக் கொண்டிருக்கின்றோம். அந்த பிராமணர்கள் இல்லறவாசிகளாக உள்ளனர், சந்நியாசிகள் அல்ல. சந்நியாசியாக இருப்பவர்கள் ஹட்ட யோகிகள். வீடு வாசலை விட்டு செல்வது ஹட்டம் இல்லையா? அதாவது பிடிவாதத்துடன் கடைபிடித்தல் அல்லவா? ஹட்டயோகிகளும் அநேக விதமாக யோகங்களை கற்றுத் தருகின்றனர். ஜெய்ப்பூரில் ஹட்டயோகிகளின் மியூசியமும் உள்ளது. ராஜயோகத்தின் சித்திரங்கள் இல்லை, ராஜயோகத்தின் சித்திரங்கள் இங்கே தில்வாடாவில் உள்ளன. உங்களின் மியூசியமோ இல்லை, ஹட்டயோக சம்பந்தமான மியூசியங்கள் எத்தனை உள்ளன? ராஜயோகத்தின் கோவில் இங்கே பாரதத்தில்தான் உள்ளது. இது சைத்தன்யமானது. மனிதர்களுக்கு ஸ்வர்கம் எங்கே உள்ளது என்பது பற்றி எதுவும் தெரியாது. தில்வாடா கோவில் கீழே தபஸ்யாவில் அமர்ந்துள்ளனர். முழுமையாக ஞாபகார்த்தம் உள்ளது. நிச்சயமாக ஸ்வர்கத்தை மேலேதான் காட்ட வேண்டும். இந்த கால சக்கரம் சுற்றி கொண்டேதான் இருக்கிறது. அரை கல்பத்திற்கு பிறகு ஸ்வர்கம் கீழே போய்விடுகிறது. அதன் பின் அரை கல்பத்திற்கு பிறகு ஸ்வர்கம் மேலே வரும். இதன் ஆயுள் எவ்வளவு என்பது பற்றி யாருக்கும் தெரியாது. உங்களுக்கு பாபா சக்கரம் முழுவதையும் புரிய வைத்துள்ளார். நீங்கள் ஞானத்தை பெற்றுக்கொண்டு மேலே செல்கிறீர்கள். சக்கரம் முடிவடைகின்றது. பிறகு மறுபடியும் சக்கரம் சுற்ற ஆரம்பமாகும். இது புத்தியில் ஓட வேண்டும். எப்படி அவர்கள் சாஸ்திரங்கள் சம்பந்தப்பட்ட ஞானத்தை படிக்கின்றனர் என்றால், புத்தியில் புத்தகம் அனைத்தும் நினைவிருக்கிறது இல்லையா? இதுவும் படிப்புதான். இது முழுமையாக நிறைந்து இருக்க வேண்டும், மறைக்க கூடாது. இந்த படிப்பை படிப்பதற்கு முதியவர், இளைஞர்கள், குழந்தைகள் முதலான அனைவரும் படிப்பதற்கு உரிமை உள்ளது. அலஃப் பற்றி, அதாவது பாபாவை பற்றி அறிந்து கொண்டால் போதும். தந்தையை அறிந்து கொண்டால் தந்தையின் ஆஸ்தியும் புத்தியில் வந்துவிடும். மிருகங்களுக்கும் அவற்றின் பிள்ளைகள் முதலியன பற்றி புத்தியில் உள்ளது. காட்டிற்கு போய்விட்டாலும் கூட வீடு, பிள்ளைகள் நினைவு வந்து கொண்டே இருக்கும். தாமாகவே தேடிக்கொண்டு வந்துவிடும். இப்போது பாபா சொல்கின்றார், குழந்தைகளே, என்னை மட்டுமே நினைவு செய்யுங்கள். மேலும் எங்களின் வீட்டை நினைவு செய்யுங்கள். அங்கிருந்துதான் நீங்கள் பாட்டை நடிப்பதற்காக இங்கே வந்திருக்கிறீர்கள். ஆத்மாவுக்கு வீடு மிகவும் பிரியமானது. எவ்வளவு நினைவு செய்கின்றனர், ஆனால் வழியை மறந்துவிட்டனர். உங்களுடைய புத்தியில் உள்ளது, நாம் வெகு தூரத்தில் வசிப்பவர்கள். ஆனால் அங்கே எப்படி போவது? நாம் ஏன் அங்கே செல்ல முடியாது? எதுவும் தெரியாது. அதனால் பாபா சொல்கின்றார், பூல் புலையா, அதாவது மறதியின் விளையாட்டையும் உருவாக்கி இருக்கின்றனர். எங்கிருந்து சென்றாலும் வாசல் அடைக்கப்பட்டுள்ளது. இப்போது நீங்கள் அறிவீர்கள், இந்த யுத்தத்திற்கு பிறகு ஸ்வர்கத்தின் வாசல் திறக்கும். இந்த மரண உலகத்திலிருந்து அனைவரும் சென்று விடுவார்கள். இவ்வளவு மனிதர்கள் அனைவரும் நம்பர்வார், அவரவர் தர்மத்தின் அனுசார் மற்றும் நடிப்பின் பாகத்திற்கு ஏற்றபடி போய் சாந்தி தாமத்தில் இருப்பார்கள். உங்களுடைய புத்தியில் இந்த அனைத்து விஷயங்களும் உள்ளன. மனிதர்கள் பிரம்ம தத்துவத்தில் செல்வதற்காக எவ்வளவு கஷ்டப்படுகின்றார்கள். சப்தத்திற்கு அப்பால் செல்ல வேண்டும். ஆத்மா ஷரீரத்திலிருந்து வெளியேறிவிட்டால் பிறகு சப்தம் இருப்பதில்லை. குழந்தைகள் அறிவார்கள், அதுவோ நம்முடைய இனிமையான வீடு. பிறகு தேவதைகளுடைய இனிமையான ராஜ்தானி, அத்வைத ராஜ்தானி, பிளவில்லாத ராஜ்தானி. பாபா வந்து ராஜயோகம் கற்பிக்கின்றார், ஞானம் முழுவதையும் புரிய வைக்கின்றார். அவற்றையே பிறகு பக்தியில் சாஸ்திரங்கள் முதலியவற்றை அமர்ந்து உருவாக்கி உள்ளனர். இப்போது நீங்கள் இந்த சாஸ்திரம் முதலானவற்றை படிக்க வேண்டியதில்லை. அந்த பள்ளிக்கூடங்களில் வயது முதிர்ந்த மாதர்கள் முதலானவர்கள் படிப்பதில்லை. இங்கோ அனைவரும் படிக்கின்றனர். குழந்தைகளாகிய நீங்கள் அமர உலகத்தில் தேவதை ஆகிவிடுவீர்கள். அங்கே யாரையும் நிந்தனை செய்கின்ற மாதிரி எந்த ஒரு வார்த்தையும் பேசப்படுவதில்லை. இப்போது நீங்கள் அறிவீர்கள், ஸ்வர்க்கம் முன் இருந்து கடந்து விட்டது. அதற்கு மகிமை உள்ளது. எத்தனை கோவில்கள் கட்டியுள்ளனர்? அவர்களிடம் கேளுங்கள், இந்த லக்ஷ்மி நாராயணன் எப்பொழுது இருந்து சென்றுள்ளனர்? எதுவும் தெரியாது. இப்போது நீங்கள் அறிவீர்கள், நாம் நம்முடைய வீட்டிற்கு செல்ல வேண்டும். குழந்தைகளுக்கு புரிய வைக்கப்பட்டுள்ளது. ஓம் என்பதன் அர்த்தம் வேறு மற்றும் ஹம்சோ என்பதன் அர்த்தம் வேறு. அவர்கள் பிறகு ஓம் ஹம்சோ ஹம் இரண்டின் அர்த்தமும் ஒன்று என ஆக்கிவிட்டனர். ஆத்மாக்கள் நீங்கள் சாந்தி தாமத்தில் வசிப்பவர்கள், பிறகு பாட்டை நடிப்பதற்காக வருகிறீர்கள். தேவதா சத்திரிய வைஷ்ய சூத்திரர்களாக ஆகின்றீர்கள். ஓம் என்றால் நாம் ஆத்மா, எவ்வளவு வேறுபாடு! அவர்கள் பிறகு இரண்டையும் ஒன்றாக்கி விடுகின்றனர். இவை புத்தி மூலம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களாகும். யாராவது முழுமையாக புரிந்து கொள்ள முடியவில்லை என்றால் பிறகு தூங்கி விழுந்து கொண்டே இருப்பார்கள். வருமானத்தின் போது ஒருபோதும் தூங்கி விழுவதில்லை. அந்த வருமானமோ அல்ப காலத்திற்கானது, இதுவோ அரை கல்பத்திற்கானது. ஆனால் புத்தி வேறு பக்கம் அலைகிறது என்றால் பிறகு கலைத்து போகின்றனர், பொட்டாவி விட்டு கொண்டே இருக்கின்றனர். நீங்கள் கண்களை மூடிக்கொண்டு அமரக்கூடாது. நீங்கள் அறிவீர்கள், ஆத்மா அழியாதது, ஷரீரம் அழியக்கூடியது. கலியுக நரகவாசி மனிதர்கள் பார்ப்பதற்கும் நீங்கள் பார்ப்பதற்கும் இரவு பகலுக்குள்ள வேறுபாடு ஆகிவிடுகின்றது. ஆத்மாக்கள் நாம் பாபாவிடம் படித்துக் கொண்டிருக்கின்றோம், இது யாருக்கும் தெரியாது. ஞானக்கடல் பரம்பிதா பரமாத்மா வந்து படிப்பு சொல்லித் தருகின்றார். ஆத்மாக்கள் நாம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். தன்னை ஆத்மா என உணர்ந்து தந்தையை நினைவு செய்தால் விக்கர்மங்கள் விநாசமாகும், உங்கள் புத்தி மேலே சென்றுவிடும். ஷிவ் பாபா நமக்கு ஞானம் சொல்லிக் கொடுக்கின்றார். இதில் மிகவும் தூய்மையான புத்தி வேண்டும். தூய்மையான புத்தியை அமைத்துக் கொள்வதற்காக பாபா யுக்தி சொல்கின்றார். தன்னை ஆத்மா என உணர்வதால் தந்தையின் நினைவு நிச்சயமாக வரும், பாபாவின் நினைவு வர வேண்டும். முழு கல்பத்திலும் விடுபட்டிருந்த சம்பந்தம் இப்போது இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் தன்னை ஆத்மா என உணர்கின்றோம். அங்கே அதாவது ஸ்வர்க்கத்தில் பிராலப்தம் அதாவது பலனின் அனுபவம் இருக்கும், சுகமே சுகமாக இருக்கும், துக்கத்தின் விஷயம் இருக்காது. அதை ஸ்வர்க்கம் என சொல்கின்றோம். ஸ்வர்க்கத்தை படைக்கும் தந்தைதான் ஸ்வர்க்கத்தின் எஜமானனாக ஆக்குகின்றார். அப்படிப்பட்ட தந்தையும் கூட எவ்வளவு மறந்து விடுகின்றனர். தந்தை வந்து குழந்தைகளை தத்தெடுக்கின்றார். மார்வாடிகள் அதிகமாக தத்தெடுக்கின்றனர். அதனால் அந்த குழந்தைகளுக்கு குஷி வரும் இல்லையா? நான் பணக்காரனின் மடியில் வந்துள்ளேன். பணக்காரரின் குழந்தை ஏழையிடம் ஒரு பொழுதும் செல்லாது. இவர்கள் பிரஜா பிதா பிரம்மாவின் குழந்தைகள் என்றால் நிச்சயமாக முக வம்சாவளியாக இருப்பார்கள் இல்லையா? பிராமணர்களாகிய நீங்கள் முக வம்சாவளி, அவர்கள் குக் வம்சாவளி அதாவது விகாரத்தில் பிறந்தவர்கள். இந்த வித்தியாசத்தை நீங்கள் அறிவீர்கள். நீங்கள் எப்போது புரிய வைப்பீர்களோ அப்போது வாய் வழி வம்சாவளியாக ஆவார்கள். இதுதான் தத்தெடுப்பது என்பது. மனைவியை என்னுடைய மனைவி என புரிந்து கொண்டுள்ளனர். இப்போது மனைவி முக்கு வம்சாவளி அதாவது வாய் வழி வம்சாவளி. பிறகு எப்பொழுது குழந்தைகள் உருவாகின்றார்களோ அவர்கள் புக்கு வம்சாவளி அதாவது உடல் வழி பிறந்தவர்கள். பாபா சொல்கின்றார், இவர்கள் அனைவரும் முக்கு வம்சாவளி. என்னுடையவள் என சொன்னதால் என்னுடையவளாக ஆனால் இல்லையா? என்னுடைய குழந்தைகள் என சொல்வதால் நஷா அதிகரிக்கிறது இல்லையா? ஆக இவர்கள் அனைவரும் முக்க வம்சாவளி. ஆத்மாக்கள் முக்க வம்சாவளி அல்ல. ஆத்மாவோ அனாதி அவிநாஷி அதாவது அழிவற்றது. நீங்கள் அறிவீர்கள் இந்த மனித சிருஷ்டி எப்படி மாற்றமடைகிறது என்று. பாயிண்ட்கள் குழந்தைகளுக்கு நிறைய உள்ளது. வேறு எந்த தாரணையும் ஆவதில்லை. வாயினால் எதுவும் சொல்ல முடியவில்லை என்றாலும் நல்லது. நீங்கள் பாபாவை நினைவு செய்து கொண்டே இருங்கள். அப்போது நீங்கள் சொற்பொழிவு செய்பவர்களை விட உயர்ந்த பதவி பெற முடியும். சொற்பொழிவு செய்பவர்கள் சில சமயம் புயலில் விழுந்து விடுகின்றனர். அவர்கள் கீழே விழாமல் பாபாவை நினைவு செய்து கொண்டே இருப்பார்களானால் பெரிய பதவி பெற முடியும். அனைவரை காட்டிலும் அதிகமாக யார் விகாரத்தில் விழுகிறார்களோ அப்போது 5 மாடியில் இருந்து விழுவதால் எலும்புகள் நொறுங்கி போகின்றன. 5வது மாடி என்பது தேக அபிமானம், 4வது மாடி காமம். பிறகு இறங்கிக் கொண்டே வாருங்கள். பாபா சொல்கின்றார், காமம் மகா சத்ரு. பாபா, நாங்கள் விழுந்து விட்டோம் என்று எழுதவும் செய்கின்றனர். கோபத்தை பற்றி இதுபோல் சொல்ல மாட்டார்கள், நாங்கள் விழுந்து விட்டோம் என்று. முகத்தை கருப்பாக்கிக் கொள்வதால் பெரிய காயம் ஏற்பட்டு விடுகிறது. அப்போது காமம் மகா சத்ரு என்று மற்றவர்களுக்கு சொல்ல முடியாது. பாபா அடிக்கடி புரிய வைக்கின்றார். குற்றமான கண்கள் இல்லாதவாறு மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சத்யுகத்தில் மானபங்கப்படுத்தும் விஷயமே கிடையாது. குற்றமான கண்கள் அங்கே கிடையாது, குற்றமற்ற கண்களாக இருக்கும். அது நாகரிகமான ராஜ்யம். இச்சமயம் இருப்பது குற்றமான உலகம். இப்போது ஆத்மாக்களாகிய உங்களுக்கு குற்றமற்ற கண்கள் கிடைத்திருக்கின்றன. அது 21 பிறவிக்கு காரியம் செய்யும். அங்கே யாரும் குற்றவாளி ஆவதில்லை. இப்போது முக்கிய விஷயம், பாபா சொல்கின்றார், பாபாவை நினைவு செய்யுங்கள். 84 பிறவி சக்கரத்தை நினைவு செய்யுங்கள். யார் ஸ்ரீ நாராயணனாக உள்ளாரோ அவர்தான் கடைசியில் வந்து பாக்யசாலி ரதமாக ஆகின்றார். இதுதான் அதிசயம். அவருக்குள் சுபாபாவின் பிரேரணை நடைபெறுகிறது என்றால் பாக்யசாலி ஆகின்றார். பிரம்மாதான் விஷ்ணு ஆகின்றார், விஷ்ணுதான் பிரம்மாவாக ஆகின்றார். இந்த 84 பிறவியின் வரலாறு புத்தியில் இருக்க வேண்டும். நல்லது. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையும் ஆகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்தே. ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம், 1வது, பாபாவின் நினைவு மூலம் புத்தியை தூய்மைப்படுத்த வேண்டும். புத்தி படிப்பினால் சதா நிறைந்திருக்க வேண்டும். தந்தை மற்றும் வீட்டை சதா நினைவில் வைக்கவும் நினைவுபடுத்தவும் வேண்டும். நினைவில் வைக்கவும் வேண்டும், நினைவு படுத்தவும் வேண்டும். 2வது, இந்த கடைசி பிறவியில் குற்றமான பார்வைக்கு முடிவு கட்டிவிட்டு குற்றமற்ற கண்கள் உள்ளவராக ஆக வேண்டும். குற்ற பார்வை உள்ள கண்கள் பற்றி மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். வரதானம், வல்ல ஸ்திதி மற்றும் கரைந்து கொள்ளும் சக்தியின் மூலம் சதா தடைகளை அழிப்பவர் சமாதான சுரூபம் ஆகுக. வல்ல ஸ்திதி மற்றும் கரைத்து கொள்ளும் சக்தியின் மூலம் சதா தடைகளை அழிப்பவர் சமாதான சுரூபம் ஆகுக. விளக்கம், தடைகளை அழிப்பவர் சமாதான சுரூபம் ஆவதற்கான வரதானம் விசேஷமாக 2 விஷயங்களின் ஆதாரத்தில் பிராப்தியாக கிடைக்கிறது. 1, நான் வள்ளல் குழந்தை, ஆகையினால் நான் அனைவருக்கும் கொடுக்க வேண்டும். மரியாதை கிடைத்தால், அன்பு கிடைத்தால் அன்பு கொடுப்பேன் என்றில்லாமல் நான் கொடுக்க வேண்டும் என்ற நினைவு சதா இருக்க வேண்டும். 2வது, தனக்காக மற்றும் சம்பந்தம் தொடர்பில் வரும் அனைவருக்காகவும் ஏற்றுக்கொள்ளும் சக்தி சொரூப கடல் ஆகும். ஏற்றுக்கொள்ளும் சக்தி சொரூப கடல் ஆக வேண்டும். இந்த 2 விசேஷங்களின் மூலம் சுப பாவனை, சுப விருப்பம் மூலம் சம்பன்ன சமமான சொரூபம் ஆகிவிடுவீர்கள். ஸ்லோகன், சத்தியத்தை தனது தூய்மையாக ஆக்கிக் கொண்டால் உங்களது படகு ஒருபொழுதும் மூழ்காது. சத்தியத்தை தனது துணையாக ஆக்கிக் கொண்டால் உங்களது படகு ஒருபொழுதும் மூழ்காது. அவ்யக்த சமிக்கை தங்களுக்காகவும் மற்றும் அனைவருக்காகவும் மனதின் மூலமாக யோகத்தின் சக்தியை பயன்படுத்துங்கள். எப்போது மனதில் சதா சுபபாவனை மற்றும் சுபமான ஆசிர்வாதம் கொடுப்பது இயற்கையான சுபாவமாக ஆகிவிடுகிறதோ உங்களது மனம் பிஸியாக ஆகிவிடும். மனதில் ஏற்படும் குழப்பங்களில் இருந்து தானாகவே விலகிவிடுவீர்கள். தனது முயற்சியில் சில நேரங்களில் ஏற்படும் மனமுடைந்த நிலையும் ஏற்படாமல் போய்விடும். மாய மந்திரமாக ஆகிவிடும். ஓம் சாந்தி.